இன்று நான் என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் ஸ்தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலா அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்மந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் ஜெயந்தரை காக்கவே, சமாதியில் ஜெயந்தனை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பவஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் ஓம் கிரியா பவாஜி,
ஓம் கே பவாய், ஓம்
ஓம் சிவாய்.
இன்று
எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு சைவ சித்தாந்த அடிப்படை அறிவினை பெருக்கும் சத்சங்கமாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறிந்து அதன் மூலம் அதன் அறிவை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த பாணியில் இன்று ஒரு சிறுமியிடமிருந்து இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றது. அதைவிட அந்த குடும்ப அங்கத்தவர்கள் கோடிட்டு நேற்று அனுப்பியதில் இறுதி பாகம் பார்ப்பதற்குண்டு, ஆகவே இரண்டை மறுத்து விடுவோம். ஒரு சிறுமியின் கேள்வி, அவங்கள் இந்த எங்களுடைய சத்சங்கத்தை கேட்பாங்கள் பெற்றோர்களுடன் இருந்து. அவருக்கு உதித்த கேள்வி நேற்று, அது என்னவென்றால், பாபாஜி என்னென்று இமாலயா குளிரில் இருக்கின்றார், அவரால் என்னென்று அதை தாக்கு பிடிக்க முடிகின்றது? ஏனென்றால் நாங்கள் இங்கு குளிர் தேசத்தில் இருக்கின்றோம், கனடாவில் எங்களாலேயே முடியாது, அவர் என்னென்று அதை தாக்கு பிடிக்கின்றார்? இரண்டாவது கேள்வி, அவர் தன்னுடைய பிறந்த நாளை நவம்பரில் கொண்டாடுவார், அதுவும் குளிர்காலம்தானே, அந்த நேரத்தில் அவர் எவ்வாறு அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார் என்பது அடுத்த கேள்வி. அந்த சிறுமியின் வயதுக்கு அது மிகவும் அற்புதமான கேள்வி. ஆகவே அந்த சிறுமிக்கு முதல் பதிலை கொடுப்போம். முதலாவதாக, சிறுமியின் அறிவுக்கு இது எட்டாத ஒரு விடயம். ஆனால் சத்சங்கங்களில் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருப்பதால் அவருக்கு புரியும் பாணியில் முதலாவது இந்த சிறுமிக்குரிய பாதில், எங்களுடைய உடலும் பாபாஜியினுடைய உடலும் ஒன்றல்ல, பார்ப்பதற்கு ஒன்றாக இருக்கின்றது உங்களுக்கு, ஆனால் ஒன்று திருவருட்சக்தியால் வந்த உடல், அருட்சக்தி என்று சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் எங்களுடைய உலகியலில் வந்த உடல். ஆகவே அதில் இருக்க உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்றால், திருவருட்சக்தியால் கொடுக்கப்பட்ட உடலுக்கு தத்துவங்கள் இல்லை, கருவிகரணங்கள் இருக்கும், ஆனால் அது தொழிற்படாது, கருவிகரணங்கள் முறையில் தொழிற்படாது, அதாவது உலகியலில் படைத்த மாயையில் படைத்த உடம்பாக வேலை செய்யாது, அது இறை அருளால் படைக்கப்பட்ட உடல். ஆகவே அவருக்கு இந்த குளிரெல்லாம் அவருக்கு தெரியாது, தெரிய வராது அவருடைய உடலில். எப்பவுமே அவருடைய உடல் எந்த நிலையிலும் தாங்கக்கூடிய உடலாக அமைந்திருக்கும். அது உங்களுக்குரிய வயதுக்குரிய பதில். இனி அந்த காலத்தில் அவர் என்ன மாதிரி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார் என்ற அடுத்த கேள்வி. அந்த பிள்ளையின் கேள்வி, எவ்வாறு அந்த சூழ்நிலையில் கேக் வெட்டுவார்? சரி, அந்த பிள்ளைக்குரிய பதில், அவர் நிச்சயமாக நீங்கள் சொல்றபடி உங்களுக்கு அந்த இச்சை இருந்தால் அவர் வெட்டுவதாகவே எடுத்துக்கொள்வோம். அதை அவர் எங்களுடைய சங்கத்தில் எவ்வாறு வெட்டுவார் என்றதை மாத்திரம் உங்களுக்கு தருகின்றேன். அவர் சங்கத்தில் இருக்கும் சிறுவர்கள் ஊடாக தன்னை இயக்கி அவர்கள் வெட்டுவதை கே அந்த கேக்கை வெட்டுவார்கள். அதன் மூலம் பாபாஜி சந்தோஷப்படுவார். ஆகவே அந்த சிறுமிக்கும் அந்த பிறந்த நாளில் அவருடைய கேக்கை வெட்டுவதற்கு மற்ற சிறு குழந்தைகளுடன் சேர்ந்து சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது, கொடுக்கப்படும். ஆகவே இதுதான் உங்களுடைய வயதுக்குரிய பதில். ஆகவே இப்படியான கேள்விகளை கொண்டு வாருங்கள். சிறு பிள்ளைத்தனமாக இருந்தாலும் உங்களுடைய வயது அப்படி, அதில் ஒரு தப்பும் இல்லை அம்மா, கொண்டு வாருங்கள். நன்றி. அடுத்ததாக இந்த குடும்பத்தினர் கோடிட்டு அனுப்பின விடயங்களை பார்ப்போம். நேற்றைய மீதி, ஞானிகளுக்கு மாயையுண்டு, பக்தர்களுக்கு லீலை, உலக மக்களுக்கு பிராப்தம் உண்டு. ஆனால் கிரியா மார்க்கத்தினர் இவை எதனையும் பற்றி கவலைப்படுவதில்லை. கிரியா யோகி வெறும் கனவு காண்பவன் அல்லன், எல்லாவற்றையும் தொலைநோக்கு பார்வையுடன் குருவருளால் செய்கின்றான். எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகின்றது. இங்கு மூன்று நிலை மனிதர்களை பற்றி சொல்லப்படுகின்றது. குறிப்பாக விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இவர்களுக்கு ஞான நிலைக்கு போனாலும் விஞ்ஞான கலராக போனாலும் அந்த மெல வாசனையால் அவர்களுக்கு தாக்கம் உண்டு. அதற்கும் சகலர் நிலைக்கும் இடையில் இருக்கும் நிலையை பிரளயா கலர் என்று சொல்லுவோம். அந்த நிலையில் இருக்கும் போது சில லீலைகள், அதாவது உங்களுடைய சித்தியால் வந்த சில விடயங்கள், கிடைத்த விடயங்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அது சித்தி நிலையை பொறுத்தது, முத்தி நிலை அல்ல. அதே போல் சகலரை எடுத்தோம் என்றால் நாங்கள் பிராப்தத்துக்குள் உள்ளவர்கள், பிராப்த வினையுடன் சேர்ந்திருப்பவர்கள். எங்களுக்கு அந்த நிலை உண்டு, வினை நிலை. இதைத்தான் பாபாஜி சுருங்க சொல்லியிருக்கலாம் என்று உணர்கின்றேன். அதற்கு பின்னால் அவர் எங்களுடைய கிரியா மார்க்கத்தில் இருக்கும் சாதகர்களுக்கு செய்தி கொடுக்கின்றார். நாங்கள் கிரியா மார்க்கத்தினர் இவை எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. கிரியா யோகி வெறும் கனவு காண்பவன் அல்லன், எல்லாவற்றையும் தொலைநோக்கு பார்வையுடன் செய்கின்றான். நிச்சயமாக, ஏனென்றால் எங்களுக்கு எங்களுடைய பயிற்சியில் மூன்று உடலும் கலக்கப்பட்டிருக்கின்றது. தூள உடல், சூட்சும உடல், காரண உடல். இந்த காரண உடலில் இருந்துதான் இறைவன் இந்த உடலை கொடுத்தான் எங்களுக்கு, தூள உடலை. அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. 36 தத்துவங்கள் படித்தால்தான் அது புரியும். ஆகவே கொடுத்த ஒழுங்கு, காரண உடலில் இருந்து கஞ்சுக உடல், கஞ்சுக உடல்ல இருந்து குண உடல், குண உடல்ல இருந்து சூட்சும உடல், சூட்சும உடல்ல இருந்து தூள உடல். இதுதான் தத்துவங்கள். அதே போல் இந்த இந்த முறையில் இந்த இந்த உடல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடலுக்குரிய பயிற்சிகள் தான், இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சிகள் கிரியா யோகத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தூள உடலில் இருந்து கொண்டு மீண்டும் எப்படி எங்களுடைய இறைவன் எங்களை தொடக்கிவிட்ட காரண உடலுக்கு போகலாம் என்பதுதான் எங்களுடைய பயிற்சி. அந்த பயிற்சி தான் கிரியா யோக உன்னதமான பயிற்சி, இறுதியில் ஆன்ம ஈடேற்றம். ஆகவே கிரியா யோகி கனவு காண்பவன் அல்லன், அவன் நிஜமாகவே தொலைநோக்கு பார்வையுடன் செல்கின்றான் என்றால் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி அவன் செய்கின்றான். அதன் இறுதியில் பதிஞானம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. எவ்வளவு அருமையாக எங்களை ஊக்குகின்றார். அடுத்தது சொல்கின்றார், துளைக்க முடியாத ஒரு சுவர் இருக்கின்றது, அதன் வழியாக நாம் எல்லாம் நாம் செல்லலாம். முடிவில்லாத அந்த வட்டச்சுவரில் பல புரியாத கதவுகள் இருக்கின்றன. கடவுள் குரு அருளை பெற்றவுடன் அவை தாமே திறந்து கொள்கின்றன. பயிற்சி செய்யும் சாதகர்களை அடுத்த நிலையை ஊக்குவிக்கின்றார் பாபாஜி. அதாவது கண்ணுக்கு தெரியாத சுவர் உண்டு, துளைக்க முடியாத சுவர் இருக்கின்றது. இதை நான் எவ்வாறு சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து நோக்குகின்றேன் என்றால், கிரியா யோக அடிப்படையிலும் கூட அண்டம் பிண்டமாக உணர்ந்து பார்க்கின்றேன். பிண்டத்தில் எங்களுடைய உடலுக்கு மேல் தலை, தலையில் உச்சி தலையில் கபாலம் இருக்கின்றது என்று நாங்கள் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும். அந்த கபாலத்துக்குள் தான் இந்த ஆன்மா குழந்தை பிறக்கும் போது பிறந்தவுடன் பிரவேசிக்கின்றது. தாயின் தொப்புள் கொடி கட் பண்ண அறுத்தவுடன் தாதிமேறால், ஆகவே அது மூடப்படுகின்றது. அது சிறிது நாளில் முழுமையாக ஒரு துளைக்க முடியாத கல்லு மாதிரி எங்களுடைய தலையோடு வந்துவிடும். அதான் துளைக்க முடியாத சுவர் அன்ன பிண்டத்தில். அதை துளைக்கும் சக்தி பாபாஜியின் கிரியா யோகத்துக்குண்டு. அதை யோகி ராமையா அவர்களும் சுவாமி ராம் அவர்களும் என்னுடைய சூட்சும குரு தூளகுரு இருவருமே அதை துளைத்திருக்கின்றார்கள் என்பதை அடியேன் அறிவேன். என்னென்று அறிவேன்? அவர்கள் கொடுத்த வாக்கிலிருந்து அறிவேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் அதை செயல்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய புத்தகங்கள் கொடுக்கின்றன. இதை ஆன்ம டிராவல் என்று சொல்வார்கள், அஸ்ட்ரல் டிராவல். அதாவது ஆன்மாவை நாங்கள் உடலில் இருந்து எங்களுடைய குண்டலினி சக்தியை இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் எழுப்பி மேலே இறுதியில் இருக்கும் மண்டையோட்டின் நடுவில் இருக்கும் கபாலத்தை துறந்து அதன் வழியாக வெளியே போகலாம். அதே போல் போன வழியால் உள்ளே வரலாம். இது இருவரும் அந்த சித்தி பெற்றவர்கள் எங்களுடைய யோகி ராமையா அவர்கள், மற்றது சுவாமி ராம் அவர்கள். யோகி ராமையா அவர்கள் பெற்ற சித்தியை அவருடைய ஒரு சீஷியன் ஒளிந்து இருந்து பார்த்து அதை அவரிடம் கேட்டு அதை புத்தகத்தில் இருக்கிறார் அவருடைய முதன்மை சீடன் ஒருவர். அதன் மூலம் தான் அதை அறிந்தேன். சுவாமி ராம் அவர்கள் அதில் சித்தி பெற்றவர். அந்த சித்தி பெற்றவர்கள் ஆன்மாவை தலை கபாலத்துக்குள்ளார் வழியால் கொண்டு போய் கொண்டு வரக்கூடியவர் என்பதை பக்கத்தில் இருந்தே அறிந்தேன். ஏனென்றால் அவர் செய்யும் அந்த சிகிச்சை, யோக சிகிச்சைக்கு அந்த ஆன்ம டிராவலை அவர் பயன்படுத்தி பல உயிர்களையும் பல நாடுகளில் இங்கிருந்து கொண்டு காப்பாற்றி இருக்கின்றார். அந்த நிலை இல்லையென்றால் அவரால் அது செய்ய முடியாது, அவ்வளவுதான். ஆகவே இந்த நிலையை பாபாஜி இங்கு குறிப்பிடுகின்றார். துளைக்க முடியாத சுவர்கள் இருக்கின்றன. குரு திருவருளால் உங்களால், அதாவது எங்களால் அதை துளைக்க முடியும் என்று எங்களுக்கு அவர் ஒரு கூற்று தருகின்றார். அதாவது பிண்டத்தில் இருக்கும் சுவரை துளைப்பதற்கு ஆன்மீக பயிற்சி, அதாவது பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சி. ஒரு நிலையில் அந்த அந்த ஆன்மா உங்களுடைய கபாலத்துக்குள்ளால் மேலே கொண்டு வர முடியும் அந்த பயிற்சி மூலம் என்பது அதன் விளக்கம். ஆனால் பிண்டத்தை எடுத்தோம் என்றால் பிண்டத்தில் பல இடங்கள் இருக்கின்றன. அதை துளைக்க முடியாத சுவர் என்று பிண்டத்தில் கூறப்படுகின்றது சித்தர்மார்களாலும் சைவ சித்தாந்தத்தாலும். ஏனென்றால் தூள உடலில் நீங்கள் அதன் மூலம் செல்ல முடியாது. நீங்கள் சூட்சுமத்துக்கு வந்து அதிலிருந்து காரண உடல் மூலமாகத்தான் நீங்கள் செல்லலாமே தவிர தூள உடலில் அதை செல்ல முடியாது. அதைத்தான் ஆன்ம டிராவல், ஆஸ்ட்ரல் டிராவல் என்று சொல்வார்கள். பிண்டத்தை துளைத்து விட்டால் அவ்வளவுதான், அண்டத்துக்குள் அந்த ஆன்மா சென்றுவிடும். எவ்வளவு தூரமும் அது எவ்வளவு வேகத்திலையும் பிரயாணிக்க முடியும். எந்த சுவர்கள் இருந்தாலும் அதை உடைத்து கொண்டு செல்ல முடியும். அந்த சுவர்களை நீங்கள் இங்கு சீமெண்டால் கட்டின சுவர்கள் என்று நினைக்கக்கூடாது. சூட்சுமத்தில் இருக்கும் பல சுவர்கள் என்பது இங்கு அர்த்தம். ஆகவே பாபாஜி சொல்கின்றார், தன்னுடைய கிரியா யோகிகள், கிரியா சாதகர்கள் தொலைநோக்குள்ளவர்கள் அந்த நிலையை எட்டி பிடிப்பார்கள், அவர்களால் முடியும் என்பது பாபாஜியின் உற்சாக வசனமாக இங்கு நான் உணர்கின்றேன். இது எங்களுடைய பயிற்சி மூலம் நாங்கள் அடைய வேண்டிய ஒரு நிலை, உயரிய நிலை. அடுத்தது சொல்கின்றார், மாயை லீலை பிராப்தம் ஆகியவை இல்லாமல் ஒளி நீங்கினால் நாடகம் நின்று விடுகின்றது. ஆகவே இங்கு எதை அவர் குறிக்கின்றார் என்று சைவ சித்தாந்த அடிப்படைய கருத்தில் யோசிச்சோம், சிந்தித்து பார்த்தால், மாயை லீலை பிராப்தம், சரி, பிராப்தத்தில் இருக்கின்றோம். அதிலிருந்து ஒரு படி மேலே போய் லீலைகளால் கஷ்டப்படுகின்றோம். அது எங்களுடைய சித்திகளால் கிடைத்த சில விடயங்களால். அதற்கு மேலே ஞான நிலைக்கு போய்விட்டால் கூட அந்த மல வாசனையால் எங்களுக்கு மாயைக்குள்ளாகப்படுகின்றோம். மல வாசனையால் ஆகவே இந்த மூன்று நிலைகளை நாங்கள் கடந்து கடக்க சொல்லி இருக்கின்றார் பாபாஜி. ஆகியவை இல்லாமல் இதை விட ஒளி நீங்கினால் நாடகம் நின்று விடுகின்றது. இங்கு ஒளி நீங்கினால் நாடகம் நின்று விடுகின்றது என்றால் இந்த ஒளி என்ன? சாதாரண நிலையில் இருக்கும் எங்களுக்கு ஒளி நீங்கினால் நாடகம் நிற்கின்றதென்றால் அதை நாங்கள் ஓகே, இறை ஒளி நின்றால் நாடகம் நீங்கிவிடுமா? அது என்ன மாதிரி? இறை ஒளி நிற்காதே, அது நிற்கக்கூடிய ஒளி இல்லையே. ஆகவே அது கருத்தல்ல. ஒளி நீங்கினால் நாடகம் நின்றுவிடும் என்று சைவ சித்தாந்தத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்றது. அது என்ன மாதிரி அங்கு விவரிக்கப்படுகின்றது என்றால், இந்த மாயையினால் எங்களுக்கு தரப்பட்டது இருளை அகற்றக்கூடியது ஒளி, அது மாயையால் கொடுக்கப்பட்ட ஒளி, அதை விளக்கொளி என்று சொல்கின்றார்கள். ஆகவே இந்த மாயையால் கொடுக்கப்பட்ட ஒளி நின்றுவிட்டால் நாடகம் முடிந்துவிடும். அதாவது நீங்கள் அந்த நிலையை விட்டு விலத்தி விடுவீர்கள் என்பது அதனுடைய சூட்சும பொருளாக எடுக்கலாம். இங்கு கொடுக்கப்பட்ட ஒளி என்றதன் கருத்து மாயையால் கொடுக்கப்பட்ட ஒளி. சைவ சித்தாந்தத்தில் அதை விளக்கொளி என்று சொல்வார்கள். ஆகவே அந்த விளக்கொளியுடன் நாங்கள் சென்று எங்களுடைய நிலையை வெல்லும் போது, இறை ஒளி கிடைக்கும் போது இந்த விளக்கொளி அதற்கு பின் தேவைப்படாது. அதை அடையும் வரைக்கும் தான் இந்த மாயை என்ற ஒளி தேவை என்று சொல்கின்றார்கள். மாயையை ஒளிக்கு சமப்படுத்துகின்றார்கள் சைவ சித்தாந்தத்தை. நிச்சயமாக அந்த கருத்தாக இருக்குமே தவிர இறை ஒளி அற்று போனால் நாடகம் நின்றுவிடும் என்பதல்ல என்று உணர்கின்றேன். ஆன்மா என்பது உரிமையாளரைப் போல, மனம் என்பது மேலாளரைப் போல. உரிமையாளர் வேறு, மேலாளர் வேறு, உலகம் என்பது வேறு. இதை முதல் கவனிப்போம். ஆன்மா என்பது உரிமையாளர், ஓனர். மனம் என்பது மேலாளர், அதற்கு மேலே இருந்து அதை கவனிப்பவர். ஆகவே உரிமையாளர் வேறு, மேலாளர் வேறு, உலகம் என்பது ஒரு திரையரங்கு என்று சொல்லப்படுகின்றது. ரைட். ஆகவே இந்த ரெண்டும் வேறு, மனம் வேறு, ஆன்மா வேறு. சைவ சித்தாந்த அடிப்படை தான். அதுக்கு பிறகு இந்த உபமானம் எங்கு போகின்றது என்று பார்ப்போம். உலகம் என்பது திரையரங்கு, நான் எனது என்பதே ஒளி. அந்த திரையரங்கில் நான் எனது என்பது ஒளியாக இந்த மேல் சொல்லப்பட்ட கூற்றுக்கு உபமானம் கொடுக்கின்றார் பாபாஜி. அந்த ஒளி குறைய குறைய திரைக்காட்சி குறைந்து போகும். திரைக்காட்சி திரையில் ஒரு படத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது ஒளி மூலமாக திரையில் பதிகின்றது. அந்த ஒளி குறைய 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 இருள் வந்தவுடன் அந்த திரைப்படம் முடிகின்றது. இது உபமானம். அதே போல்தான் மேலே பாபாஜி கொடுத்த இந்த ஒளி நின்று போக எல்லாம் நின்றுவிடும் என்ற கருத்துக்கு இதை உபமானமாக கொடுக்கின்றார். அங்கு அவர் சொல்லும் ஒளி மாயையால் கொடுக்கப்பட்ட ஒளியே தவிர இறை ஒளி அல்ல. அதற்கு பேர் சொல்லுகின்றார், கடவுளிடம் பக்தியும் சரணாகதியும் கொண்டால் நான் எனது ஆகியவை தேய்ந்துவிடும். உயிர் தூய்மைக்கு தெய்வீகத்தின் உதவி கட்டாயம் தேவை. ஒன்றில் பெற்ற வெற்றியை இன்னொன்றிற்கு மாற்ற வேண்டும். ஒரே நேரத்தில் ரூபாய் நோட்டையும் அதற்கான சில்லறை காசுகளையும் கையில் வைத்திருக்க முடியாது என்பது உபமானம். இங்கும் சைவ சித்தாந்தம் தெரிகின்றது. கடவுளிடம் பக்தியும் சரணாகதியும் கொண்டால் நான் எனது ஆகியவை தேய்ந்துவிடும். அது உண்மை. சைவ சித்தாந்த கருத்துமதான் இறைப்பணி. பாபாஜியின் கருத்துமதான் இந்த ரெண்டு நிலையில் நின்றால் எங்களுடைய நான் எனது என்பது அகலும். அதை குரு பணி என்று கிரியா யோகிகள் செய்கின்றோம். உயிர் தூய்மைக்கு தெய்வீகத்தின் உதவி கட்டாயம் தேவை. நிச்சயமாக இதை அடைவதென்றால் எங்களுக்கு குரு உதவி தேவை, திரு உதவி தேவை என்று இரண்டிலும் படித்திருக்கின்றோம். ஒன்றில் பெற்ற வெற்றியை மற்றொன்றுக்கு மாற்ற வேண்டும், ஒரே நேரத்தில் மற்றொன்றுக்கு மாற்ற வேண்டும். அருமையான கருத்து. சைவ சித்தாந்தத்தை கொண்டு அதுக்குள் புகுத்தலாம். அதாவது நாங்கள் இரண்டு சக்திகள் எங்களுக்கு இந்த உடலில் உதவி செய்கின்றது. ஒன்று திரோதான சக்தி, மற்றது அருட்சக்தி. ஆகவே நாங்கள் திரோதான சக்தியிலிருந்து இந்த மாயையிலிருந்து இந்த பாசத்திலிருந்து விடுபட்டால் கூட அந்த நிலையில் முடிந்து விடாது. அது அருட்சக்தியிடம் திரோதான சக்தி கொடு அதை எங்களை எங்களுடைய நிலையை ஆன்மாவை கொடுக்கும் போது அருட்சக்தி தான் அந்த இடத்தில் அந்த ஆன்மாவை தக்க வைத்து பக்குவப்படுத்தி இறைவனிடம் இறைப்பணிக்காக வைக்கின்றது அவருடைய திருவடியில். ஆகவேதான் இந்த விளக்கத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் அப்படி கருத்து கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாம் ஆன்மாவை பற்றியது. நாங்கள் மாயை பாசத்தை கடந்து விட்டோம். ஆணவம் கண்மம் மாயை என்றால் அது முடிவல்ல, அதன் பின்னும் ஒரு நிலை இருக்கின்றது. எங்களுக்கு பதிஞானம் கிடைக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இரண்டு சக்திகளையும் வைத்து அந்த இரண்டு நிலைகளாக நாங்கள் இங்கு அதற்கு பொருள் காணலாம் பாபாஜியின் கிரியா யோகத்தில். இதற்கு தெய்வீகத்தின் உதவி நிச்சயம் தேவை என்று சொல்கின்றார். அதற்கு உபமரணமாக என்ன சொல்கின்றார் என்றால், இது உபமானம். ஒரு ரூபாய் நோட்டையும் அதற்கான சில்லறை காசையும் கையில் வைத்திருக்க முடியாது. ஒன்றில் ரூபாய் நோட்டுகளாக வைத்திருக்குங்கள் அல்லது சில்லறையாக வைத்திருங்கள் என்பது உபமானமாக பார்க்கப்படுகின்றது பாபாஜியினால் என்று நினைக்கின்றேன். அடுத்தது சொல்கின்றார், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கஷ்டமான காலம் உண்டு. மூடிய அறையில் வியத்து கொட்ட மூச்சு விட முடியாமல் ஒருவன் காற்றுக்காகவும் ஒளிக்காகவும் கத்துகின்றான். ஆனால் அவன் ஆடைகளை களைவதில்லை, ஜன்னல்களை திறப்பதில்லை, திண்ணைக்கு ஓடுவதில்லை. பல வகை கயிறுகளால் அவன் கட்டப்பட்டிருக்கின்றான். ஆனால் வெளியே சொல்ல பயப்படுகின்றான். மற்றவர்கள் கேலி செய்வார்களே என்ற வெட்கம். இந்த குழப்பத்திற்கு அவன் எதையும் துறவாமையே காரணம். மேலும் ஒன்றை சேர்த்து கொள்ளவே அவன் விரும்புகின்றான். அவ்வளவு அருமையாக கூறுகின்றார் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை. எல்லா உறுப்புகளையும் போட்டுக்கொண்டு அறைக்குள் பூட்டி இருந்து கொண்டு எங்களுக்கு சரியாக வியர்க்கின்றது, மூச்சு விட முடியாமல் இருக்கின்றது என்று இருக்கின்றோமே என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஜன்னல் கதவை திறந்து விட்டால் காற்று வரும் என்பது எங்களுக்கு புரியவில்லை என்கின்றார். இந்த மாய உலகத்தில் அல்லது உடைகளை களைந்து விட்டால் அந்த வியர்வை கொட்டாது என்பதை கூறுகின்றார் பாபாஜி. அதுவும் எங்களுக்கு புரியவில்லை என்கின்றார். ஆகவே வழிவகைகள் உண்டு. அது கிரியா யோகமாக இருக்கலாம், எந்த ஆன்மீக வழியாகவும் இருக்கலாம், வழிகள் உண்டு. ஆனால் நாங்கள் அவற்றை நினைத்து பார்ப்பதில்லை. ஏன் நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை என்பதையும் அவர் கூறுகின்றார். ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் எனது என்று சேர்க்க பார்க்கின்றோம், இருப்பதை விட பழகுவதில்லை என்கின்றார். இதுதான் அடிப்படை காரணமாக பாபாஜி கூறுகின்றார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை என்பதை இங்கு புரிந்து கொள்கின்றோம். இருப்பவற்றை விட முடியாமல் அதனுடன் சேர்த்து மற்றவற்றையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் எனது என்ற நிலையில் எடுத்து கொள்ளுகின்றோம் இந்த உலகத்தில் இருந்து. அதனால் தான் அது அந்த நிலையில் நாங்கள் கட்டுண்டிருக்கின்றோம் என்பது அதன் கதை. அவர் சொல்லும் கட்டுண்டது என்பது பாசக்கயிறு. அடுத்ததாக பார்ப்போம், தியாகமின்றி போகமில்லை. அதாவது தியாகம் செய்ய சொல்கின்றார் எங்களுடைய விடயத்தை எல்லோருக்கும். அதை செய்யாவிட்டால் உங்களுக்கு மேல்நிலை இல்லை. அடுத்ததாக சொல்கின்றார், ஆயாசமின்றி பாயாசம் இல்லை. இது ஒரு உபமானமாக தமிழில் இல்லை, பல இடங்களில் சொல்லப்படும். ஆகவே இது என்னத்துக்காக நாங்கள் அதை அடையாமல் இருக்கின்றோம் என்பதற்கு உபமானம் காட்டப்படுகின்றது பாபாஜியினால். அடுத்தது சொல்கின்றார், கிழக்கிலும் இருக்க விரும்புகிறான், மேற்கிலும் இருக்க விரும்புகின்றான். தியாக உணர்வு அவனுக்கு வருவதில்லை. பழையவற்றை விடாமல் புதியவற்றை பற்ற நினைக்கின்றான். மீண்டும் வலியுறுத்துகின்றார், பழையவற்றை விடாமல் புதியவற்றை பற்றுகின்றான் என்பது மாயை சார்ந்த கூற்று. இதை நாங்கள் ஒரு உபமானமாக பார்க்க வேண்டும் என்றால், எங்களுடைய வீட்டில் நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிக்கின்றோம் என்று எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்கும் புரிந்த விடயம். அது முதலே பெயிண்ட் அடிக்கப்பட்ட வீடு. திரும்ப அது அழகாக இருக்கட்டும் என்று பல காலத்துக்கு புற இன்னொரு முறை பெயிண்ட் அடிக்கும் போது இருக்கும் பெயிண்ட் முழுத்தலை நாங்கள் அந்த அறத்தாள் என்றதை போட்டு சுரண்டி எடுத்து அதன் பின் தான் அதை துப்புரவு செய்து புது பெயிண்டை அடிக்கும் போது அது சரியாக அந்த சுவரில் பதியும். அதை சோம்பேறித்தனம் காரணமாக அப்படி செய்யாது, இருக்கிற பெயிண்டுக்கு மேலேயே புது பெயிண்டை மடித்தால் என்ன நடக்கும் சிந்தித்து பாருங்கள். அது பல காலம் தங்காது, பழையதுடன் சேர்ந்து புதுதும் புதிசும் கலண்டு விழுந்து விடும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆகவே எங்களுக்கு தேவையில்லாதவற்றை கலட்ட வேண்டும், தேவையானவற்றை சேர்க்க வேண்டும், மேலதிகமாக சேர்க்கக்கூடாது. இது சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் சொல்லப்படும் கூற்றுக்கள். அடுத்ததாக சொல்கின்றார், அறிவார்ந்த சோதனைகளில் வாழ்க்கையை வீணடிக்க விரும்புகின்றான். இயற்கையும் உண்மையும் நீதியும் மறுத்தவற்றை அவன் தட்டி பறிக்க முயல்கின்றான். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பு காட்டுகின்றார். இயற்கைக்கு எதிராக செல்கின்றோம், எங்களுக்கு உரியதில்லையே, உரியதில்லாத பொருட்களை இறைவனால் படைக்கப்பட்ட உடையங்களை எங்களுடையதாக்கின்றோம், இந்த வழிகளில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கின்றோம் என்று குறிப்பு கொடுக்கப்படுகின்றது. அடுத்தது சொல்கின்றார், மிக்க ஆற்றல், மிக்க ஓய்வு, மிக்க இடம், மனத்திலும் இதயத்திலும் எளிமையாக இருத்தல் ஆகியவற்றின் தேவை பற்றி பாபாஜி அடிக்கடி பேசுகின்றார். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இங்கு ஒரு புள்ளி வைக்கின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், துக்கம் இருந்தால் துக்கமும் இருக்கும், சாரி, சுகம் இருந்தால் துக்கமும் இருக்கும். ஒரு பக்கம் கடனை அடைத்துவிட்டு மற்றொரு பக்கம் புதிய கடனை வாங்குவது என்பது உங்களை எங்கும் அழைத்து செல்லாது. ஆகவே நாங்கள் இருப்பவற்றை முடிக்கவில்லை, அது கடனாக இருக்கலாம், தேவையில்லாத விடயங்களாக இருக்கலாம், அதை அப்படியே தக்க வைத்து கொன்று இன்னும் புது கடன்களை வேண்டுகின்றோம் என்றால் இன்னும் எங்களுடைய ஆகாமிய வினைகளை சேர்க்கின்றோம். அதனால் நீங்கள் எங்கும் போய்விட முடியாது, மீண்டும் இதே பிறப்புத்தான் என்பது ஒரு சூட்சும கருத்தாக பார்க்கலாம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து. அடுத்ததாக சொல்கின்றார், படகில் முதலில் படகில் உள்ள தண்ணீர் வரும் ஓட்டையை அடைக்க வேண்டும், பின்பு படகில் சேர்ந்திருக்கும் நீரை வெளியேற்ற வேண்டும். உபமானம், எவ்வளவு அருமையான உபமானம். ஒரு படகுக்குள் தண்ணி வந்து கொண்டிருக்கின்றது, ஓட்டை மூலமாக இதை இரண்டு விதமாக துப்புரவு செய்வார்கள். இரண்டு அறிவுத்திறனில் வித்தியாசம் இருப்பவர்கள். அறிவுத்திறன் குறைந்தவர் என்ன செய்வார் என்றால், அதற்குள் ஒரு பாத்திரம் இருந்தால் தண்ணியை அள்ளி வழியால் ஊற்றி கொண்டே இருப்பார், ஏனென்றால் தப்ப வேண்டும் என்று. ஆனால் இறுதியில் அவர் மூழ்கி விடுவார். அறிவு கொஞ்சம் துலங்கியவர், ஞான அறிவோ உலக அறிவோ ஏதோ அறிவு துலங்கியவர் ஒருவர் அதில் இருந்தால் அதே பாத்திரத்தால் அதை எடுத்து ஊற்றாது, முதல் அந்த ஓட்டை எங்கே விருந்து கண்டுபிடிச்சு அதை அடைத்து விட்டு பின்னர் உள்ளில் இருக்கும் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அவர் கரை சேர்ந்து விடுவார். இதை மிகவும் அழகான ஒரு உபமானம் சிந்தித்து பார்த்தால் இன்னும் ஆழம் புரியும். அதை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார். அடுத்தது, மனத்தை இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள், புதிய கடன்களை சேர்க்காதீர்கள், புண்ணியத்திலும் பாவத்திலும் பற்று வேண்டாம். அருமையான சொல்லு, புதிய கடன்களை சேர்க்காதீர்கள் என்றால் ஆன்மா ஆகாமிய வினைகளை புதிதாக சேர்க்காதீர்கள். அடுத்தது, புண்ணியத்திலும் பாவத்திலும் பற்று வேண்டாம். அப்படி சேர்க்காம இருப்பதற்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்க்காதீர்கள். சைவ சித்தாந்தம், புண்ணியத்தால் சொர்க்கமும் பாவத்தால் நரகமும் கிட்டும், அவற்றை அனுபவித்து விட்டு மறுபடியும் இதே மனித உலகிற்குத்தான் வர வேண்டும். அப்ப இங்கு சைவ சித்தாந்தத்தில் சொன்னது அப்படியே புட்டு வைக்கின்றார். நீங்கள் பாவம் செய்தாலும் வினைதான், புண்ணியம் செய்தாலும் வினைதான். இதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்து. இவற்றை அறிந்திருக்கின்றோம். ஆகவே இரண்டையும் செய்யக்கூடாது என்றுதான் பாபாஜி சொல்கின்றார். அப்போ ஒரு கேள்வி வரலாம், ஐயா நீங்க பாவத்தை செய்ய வேண்டாம் என்றீர்கள், புரிகின்றது, வினை செய்யப்போகின்றது, நான் இந்த பிறப்பிலிருந்து தப்ப வேண்டும் என்று புண்ணியங்கள் செய்ய போகின்றேன். அது எதுவாகவும் இருக்கலாம், தொண்டாக இருக்கலாம், எந்த முறையிலும் நான் புண்ணியங்களை செய்வது அது ஏன் தவறாகின்றது என்று கேட்கலாம். அதற்குரிய பதில், ஒரு தவறும் இல்லை எங்களுடைய அறிவுத்திறன். நாங்கள் பாவங்களை செய்தால் இரண்டையும் சேர்க்க மாட்டார்கள், இறைவன் சேர்க்க மாட்டார் என்பது ஒரு அரிய கருத்து சைவ சித்தாந்தத்தில். நீங்கள் 50 பாவங்கள் செய்து 80 புண்ணியங்கள் செய்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு 30 புண்ணியங்களுக்காக போக முடியாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. நீங்கள் ரெண்டு இடத்திற்கும் செல்வீர்கள், 80 புண்ணியம் செய்ததற்கு சொர்க்கத்துக்கு போவீர்கள், 50 பாவம் செய்ததற்கு நரகத்திற்கு போவீர்கள். அப்படித்தான் நீங்கள் கழிக்கலாமே தவிர ரெண்டையும் சேர்த்து கழித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது என்பது சைவ சித்தாந்த உறுதிமொழி. ஆனால் இங்கு பாபாஜி அதைத்தான் சொல்கின்றார். அதாவது ஆகாமிய வினையை சேர்க்காதே. இரண்டாவது சொல்கின்றார், பாவ புண்ணியத்திலும் பாவத்திலும் பற்று வேண்டாம், தயவு செய்து ரெண்டிலும் பற்று வைத்து விடாதே. அடுத்தது சொல்கின்றார், புண்ணியத்தால் சொர்க்கமும் பாவத்தால் நரகமும் கிட்டும், அது எல்லோருக்கும் தெரிந்தது. அவற்றை அனுபவித்துவிட்டு மறுபடியும் இதே மனித உலகிற்குத்தான் வர வேண்டும். ஆகவே இந்த பாவ புண்ணியங்களை நாங்கள் தனித்தனியே செய்து அனுபவிக்க செல்கின்றோமே, இதனால் எங்களுடைய அடுத்த புறப்பிலிருந்து நாங்கள் தப்புகின்றோம் என்பதல்ல. ஏனென்றால் அங்கே அந்த ரெண்டு விடயத்தையும் நாங்கள் செய்யும் போது அந்த நரகத்திலேயும் சொர்க்கத்திலேயும் பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துவார். எங்களுக்கு கூடுதலான சந்தர்ப்பம் உண்டு அங்கே ஆகாமிய வினையை எடுப்பதற்கு. இன்பத்தில் இருந்தால் கூட ஏதாவது தவறு செய்து ஆகாமிய வினையை எடுப்போம், துன்பத்தில் இருந்தால் கூட ஏதாவது தவறு செய்து நரகத்தில் மேலும் ஆகாமிய வினையை எடுப்போம். ஆகவே பாபாஜி சொல்கிறார், ரெண்டுக்களும் அகப்பட்டு விடாதே. அப்போ ஒரு கேள்வி வருகின்றது, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன பேராசிரியர் சொன்னதை திரும்ப சொல்கின்றேன், எவ்வாறு தப்புவது? புண்ணியம் செய்தால்தானே எங்களுக்கு நன்மை, உண்மைதான். ஆனால் ரெண்டும் செய்யப்பட வேண்டும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனால் இறைவனை குருவை முன்வைத்து செய்தால் இந்த ரெண்டும் உங்களுடைய கணக்கில் சேராது என்பதுதான் அதற்குரிய பதில். அதை நாங்கள் படித்திருக்கின்றோம். அதை பாபாஜி இங்கு சைவ சித்த கிரியா யோகா புத்தகத்தில் அப்படியே கொடுக்கின்றார் சிறு வசனங்கள் மூலமாக. ஆனால் அடிப்படை தெரியாவிட்டால் இது எங்களுக்கு புரியாது, ஒரே மனக்குழப்பத்தில் தான் முடியும் இதை தனியாக வாசித்தால். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின் மகத்துவம் என்பதை மேலும் இங்கு எங்களுக்கு பாபாஜி வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், எனவே புண்ணிய பாவங்களை மதிக்க வேண்டாம், புண்ணியங்களையும் பாவங்களையும் சுமையாக நான் எப்படி எங்கே தலையில் சுமந்து செல்வேன் என்று சிந்திக்க வேண்டும் என்கின்றார் பாபாஜி. கடவுள் குருநாதர் அருளே போதும் என்று நினைக்க வேண்டும் என்பதை குரு பணி இறைப்பணிக்கு அந்த சொல்லை பாபாஜி பாவிக்கின்றார். குரு திருவின் அருள் இருந்தால் அந்த சுமையை நாங்கள் சுவக்க தேவையில்லை என்று சொல்கின்றார். இதை நாங்கள் சாதாரணமாக வாசிக்கும் போது என்ன நினைப்போம், நாங்கள் பாபாஜியை வணங்கினால் அவர் வழி நின்றால், இறைவன் வழி நின்றால் அவர்கள் இந்த சுமையை தாங்குவார்கள். சொல்லளவில் அது சரி, அதன் அடிப்படை கருத்து என்ன? அதைத்தான் தவற விடுகின்றோம். அதான் சைவ சித்தாந்தத்தில் தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் குரு பணி நிற்க வேண்டும், திரு பணி நிற்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அதாவது எல்லாம் அவர்களால் செய்யப்படுகின்றது, நான் அதற்கு பொறுப்பானவன் அல்ல என்று எல்லா நிகழ்விலும் நிற்கும் போது புண்ணியங்கள் நீங்கள் செய்தாலும் சரி பாவங்கள் செய்தாலும் சரி எங்களுக்கு ஒருபோதும் அது ஆகாமிய வினையாக மாறாது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, முக்கியமான கருத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு. அதை பாபாஜியும் இங்கு கூற்று கொடுக்கின்றார் என்பது தெரிகின்றது. அடுத்தது சொல்கின்றார், மக்களின் ஏழ்மை துயரம் ஆகியவற்றில் நாம் பங்கேற்க வேண்டும், மனத்தின் அகந்தையை அடக்க இது ஒரு வழி. அவர்கள் கஷ்டத்தை நாம் ஏற்கும் போது நமக்குள் வலிமை ஏற்படும். இரும்பை நெருப்பில் போட்டு சம்மட்டியால் அடித்தால் அது வளையும். அவ்வாறே சாத்திரப்படிப்பு, தியானம், குருவிடம் வெளியிடல், மன்னிப்பு கேட்டல், பிரார்த்தனை போன்ற நல்ல வழிகளை கையாள முன்னேற்றம் கிடைக்கும். நானே கற்று தன்னை கட்டுப்படுத்தும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இங்கு பாபாஜி கொடுக்கின்றார். அதாவது ஞான நூல்களை கேளுங்கள், சிந்தியுங்கள், அதன்படி செயல்படுங்கள் என்பது சுருக்கமான பதில். அதை விட ஏழை மக்களின் ஏழ்மை துயரம் ஆகியவற்றில் நாங்கள் பங்கேற்க வேண்டும். அதுதான் வடலூர் வள்ளலாரின் அரிய நிலை. அதையும் நாங்கள் இப்போது சாதகர்கள் தொடர்புபடுத்தி கொள்கின்றோம் எங்களுடன். ஆகவே எல்லா உயிர்களையும் எங்கள் உயிராக கருதும் நிலைதான் அது. அதில் நாங்கள் இருப்போமாக இருந்தால் பாபாஜியின் கூற்றுப்படி இதில் வெற்றி பெறலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். இறுதியாக அவர்கள் அனுப்பியிருக்கும் பந்தியை பார்த்து விடுவோம். அதர்ம இன்பத்தை ஒப்புக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் போது வாழ்வில் இருள் இரவை கடந்து செல்கின்றோம். அந்த நிலையில் ஸ்தத்ரமற்ற தன்மை காணப்படும் என்றால் நிலை இல்லாத தன்மை. உலகியல் சுகங்களை விரட்டிவிட்டு யோகம், சாத்திர படிப்பு போன்ற தெய்வீக ஞானத்தால் விளையும் சுகத்தை நாடுங்கள். ஒரு புறம் சாதனை, மற்றொரு புறம் கடவுளோடும் குருவோடும் உறவு என்று பயில வேண்டும். எவ்வளவு அருமையான சொல்லு! அந்த இடத்தில்தான் எங்களை கொண்டு பாபாஜி இன்று நிறுத்தி அழகு பார்க்கின்றார் என்று கார்த்திகேயா எனக்கு இதை பெரும்பாலும் சொல்லிக்கொண்டே இருப்பார், ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் உண்மை. இந்த அழகை பாபாஜி இங்கு அழகாக சொல்கின்றார். எங்களுக்கு என்ன இல்லாமல் இருந்ததோ இவ்வளவு காலமும் கிரியா யோகா பயிற்சியை விட அதை பாபாஜி எங்களுடன் நினைத்தார். அதான் ஞான நூல் அறிவு. அதை பாபாஜி இங்கு அப்படியே அப்பட்டமாக கொடுத்திருக்கின்றார் இந்த புத்தகத்தில். 1952 சைவ சித்தாந்தத்துடன் இந்த புத்தகத்திற்கு கிரியா யோகத்திற்கு என்ன தொடர்பு என்பதை கொடுத்து கொண்டே வருகின்றார். ஆகவே பாபாஜி சொல்கின்றார், யோகம் சாத்திர படிப்பு போன்ற யோகம் என்றால் கிரியா யோகம். சாத்திர படிப்பென்றால் நாங்கள் மெய்கண்டார் வழிவந்த சாஸ்திர நூல்களில் இருந்து எடுக்கும் அறிவு. தெய்வீக ஞானத்தால் விளையும் சுகத்தை நாடுங்கள். ஒரு புறம் சாதனை, மறுபுறம் கடவுளோடும் குருவோடும் உறவு என்று பயில வேண்டும். குருநாதரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போது மற்றொரு உலகம் இருப்பது தெரியும். அன்பாலும் தொண்டாலும் பக்தியாலும் கடவுளிடத்திடமும் சத்குருவிடமும் சரண் பூவதாலும் சுகம் விளைய வேண்டும். எவ்வளவு அருமையாக சொன்னார் பாபாஜி இறுதியில். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நில்லுங்கள். இந்த வழிக்கு செல்வதற்கு உங்களுடைய யோக சாதனையை பயன்படுத்துங்கள். அத்துடன் சேர்ந்து சாத்திர படிப்பு, அதாவது விஞ்ஞான நூல்களில் இருந்து அந்த தத்துவங்களை அறியுங்கள். ஆகவே இது இரண்டும் இரண்டு புறமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கட்டும். இறுதியில் நீங்கள் உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைகின்றீர்கள் கிரியா யோகம் மூலமாகவும். அதுக்கு மேலாக திரோதான சக்தி அருட்சக்தியிடம் எங்களுடைய ஆன்மாவை கையளிக்கும் போது அதிலிருந்து பதிஞானத்தை இறைவன் தருவதற்கு காத்து நிற்கின்றோம். அதற்கு பாபாஜி அந்த நினைவிறைக்கும் எங்களை உயர்த்தி செல்கின்றார் என்று இதை முடிக்கலாம். முடித்து கொண்டு இன்றைய வாசிப்பை இத்துடன் நிறுத்தி இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். நன்றி பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓங்கிரிய பாபா முதலாவதாக இறைவனை அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
வணக்கம் ஐயா. அதுக்கு இறைவனையா சுயனம் காரணமாக
விளையிட்டேன். அணைப்பில் இருங்கள், உங்களிடம் பின்னர் வருகின்றேன். கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். சொல்லுங்க கார்த்தி சார், மியூட்டில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய குரல் விட்டுவிட்டு வருகின்றது கார்த்திகேயா. நீங்கள் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா அல்லது வேறு பணியில் இருக்கின்றீர்களா? ரைட். அப்ப உங்களுடைய ஒளிவாங்கி வெளியில் இருக்கின்றீர்கள். நேற்று சொன்னீர்கள் இன்றைக்கு திருவாரூர் தேர் அங்குதான் உலகத்திலேயே பெரிய தேர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு கார்த்திகேயா அவர்கள் பணிக்காக சென்றார். இரவு நேரம் என்னுடன் பேசினார். எங்களுக்கு இரவு நேரம், தான் அங்கிருந்து முடிந்தால் வருகின்றேன், இந்த சத்சங்கத்துக்குள் சத்சங்கத்தை தவறவிடக்கூடாது என்றும் தன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த சத்சங்கத்துக்குள் இருக்கின்றார். ஆனால் அங்கு தேர் திருவிழா என்றால் அங்கு பல கோடி மக்கள் குவியும் இடம் திருவாரூர். அங்குதான் பெரிய உயரமான தேரே அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் அந்த திருவாரூரில் புறக்கமுத்தி என்று சொல்வார்கள். அந்த 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 கோவிலுக்குரிய ஒரு சிறப்பு புறக்கமுத்திக்குரிய தலம் திருவாரூர். ஆகவே அங்கு ஒரு சபையும் இருக்கென்று நேற்று கார்த்திகேயா எனக்கு சொன்னார். அங்கு இருக்கும் சிவசபைக்கு பெயர் எங்களுடைய ஹார்ட், அதாவது இருதயம் எவ்வாறு துடிக்குமோ டபக் 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 அப்படியான ஒரு நிலையில் இறைவன் அந்த சபையில் இந்த தேரில் வருவார் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அதுக்கு நானும் அவரும் பேசியிருந்தோம், அதற்குரிய கருத்து என்னவாக இருக்கலாம் என்று. அப்போதுதான் இந்த புறக்க முத்திக்குரிய ஸ்தலமாக அது இருப்பதால் புறப்பதற்குரிய நிலையில் ஒரு ஆன்மா உடல் எடுத்து தாயின் வயிற்றிலிருந்து வழியால் வந்து தொப்புள் கொடி வெட்டுப்படும் போது அது முதலாவது மூச்சை எடுக்கின்றது. அந்த மூச்சு அப்படித்தானே டக் 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 என்று அடித்து கொண்டிருக்கும் துடிப்பு, அதை குறிப்பதோ என்று இருவரும் பேசினோம். ஒரு கருத்து பரிமாற்றம் தான். ஆகவே ஐயா அந்த இடத்தில் பணி செய்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக என்று அவர் அங்கிருந்து கதைக்க முடியாத நிலை ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். மியூட்டில் இருக்கின்றார் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல். ஆகவே அவருக்கு இந்த ஓய்வினை கொடுத்துவிட்டு இந்த சத்சங்கத்தை நாங்களே இப்போ முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பதில் காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. கார்த்தி சார் பேச போறீங்களா? இல்லை. ஆகவே